இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் திரைப்படம் ரைட் லைக் எ கேர்ள். இந்த திரைப்படம் 2019 ஆண்டில் செப்டம்பர் மாதம் 26 நாள் வெளிவந்தது. இந்த திரைப்படம் வந்து மெல்பர்ன் கப் அதை சார்ந்த ஒரு திரைப்படம். இந்த 2015 ஆண்டு மெல்பர்ன் கப் ஜெயித்த மிஷல் பெயின் அவர்களுடைய வாழ்க்கை திரைப்படம் இது. அந்த இந்த திரைப்படத்தை இயக்கியவர் ரேச்சல் கிரிஃபித்ஸ், மிஷல் பெயினாக நடித்தவர் டெரேசா பால்மர், மிஷல் பெயினுடைய தந்தையாக பேடி பெயின் அவருடைய வேடத்தில் நடித்தது சாம் நீல். மிஷல் பெயின் 6 கை குழந்தையாக இருக்கும் போதே அவங்களோட தாயார் வந்து ஒரு வாகன விபத்தில் இறந்துடுறாங்க. அவங்க அப்பா பேடி தான் வந்து இவங்களை வளர்க்குறாங்க. அதில் இந்த மிஷல் பெயின் தான் வந்து 10வதாக பிறந்த குழந்தை. 10 குழந்தைகள் அவர் இருக்குது. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் குதிரையோட தொடர்புடையவர்கள் தான். இந்த மெல்பர்ன் கப்புங்கிறது வந்து த ரேஸ் தட் ஸ்டாப்ஸ் த நேஷன்னு சொல்லுவாங்க. உலகமே பார்க்கக்கூடிய அந்த குதிரை பந்தய ஓட்டத்தில் அந்த கப் ஜெயித்த முதல் பெண்மணி மிஷல் பெயின் தான். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இது. இந்த திரைப்படத்தில் வந்து குறிப்பாக சொல்ல வேண்டியது மார்ட்டின் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா வில்லேஜ் கண்ட்ரி சைடு காமிக்கும் போது அப்படியே அந்த யதார்த்தமாக இருக்கணும், ரேஸ் காமிக்கும் போது அந்த பரபரப்பை ஒளிப்பதிவில் காமிக்கணும், அதையும் மார்ட்டின் செஞ்சுருக்கார். அதே போல் அந்த குதிரை பந்தயத்தின் போது இருக்கிற பின்னணி இசை, மற்ற நேரங்களில் இருக்கிற மென்மையான இசை, அதெல்லாம் வந்து டேவிட் அவர்களுடைய இசையில் ரொம்ப துல்லியமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து குறிப்பாக நம்ம பார்க்குறது நிறைய காட்சிகளில் வந்து அந்த குடும்பம் இயல்பாக தங்களுக்குள்ளே பேசிக்கிற உரையாடல்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பேடி பெயின் வந்து தன்னுடைய பெண்ணுக்கு வந்து குதிரை பந்தயத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பார். எந்த ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டாலுமே அந்த விளையாட்டின் ஒரு பகுதியை நம்ம தீவிரமாக முழுசாக கற்றுக்கிட்டோம்னா அது வாழ்க்கையில் எந்த பகுதிக்கு வேணாலும் பொருத்தி பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அது எல்லா விளையாட்டுகளுமே பொருந்தும். ஏதோ ஒரு விளையாட்டின் விதிமுறைகளை நல்லா கற்றுக்கிட்டோன்னா தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது வாழ்க்கையில் ஒரு இடத்துல பொருத்தி பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பேடி பெயின் ஆக நடித்திருக்கும் சாம் நீல் அவர்கள் வந்து மிஷல் பெயின் ஆக நடிச்சிருக்கும் தெரேசா பால்மர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போகிற ஒரு காட்சியில் எடுத்த உடனே வந்து கடினமான வேலையை செஞ்சிரு, அப்போ உனக்கு பின்னாடி எளிதாக இருக்குங்கிறத எப்போவுமே ஹார்ட் ட்ராக்கு ஃபஸ்ட்டு போயிருன்னு சொல்கிறது. அதே போல் வந்து ஒரு சின்ன கேப் கிடைக்கும், அதுதான் கடவுள் உங்ககிட்ட பேசுகிற தருணம், அதை வந்து நீ உடனடியாக அதை கையகப்படுத்தப்பார், ஏன்னா உன் தாயின் பேரை நீ சொல்லுவதற்கு முன்னாடி அந்த வாய்ப்பு உனக்கு மூடப்படும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு.
So no matter what barrier you draw, you want to get to the hardest part of the course quick as you can.
How you race, it's written in there.
Come on, little girl. Horse gallops with his lungs, he perseveres with his heart, and he wins with his character.
It's not just about speed. You're all bunched in, you can't breathe, you think it's all done, and then the horses all start fatiguing at different times, and suddenly a gap opens. And that's God talking to you, and you better listen to God, because he will close that gap quicker than you can say your mother's name.
அது மாதிரி இந்த படத்தில் இன்னொன்று ரொம்ப சுவாரஸ்யமாக நான் கவனித்தது, சில படங்களெல்லாம் வந்து 6 பிறகு அப்படின்னு போடுவாங்க, 2 ஆஃப்டர், 3 ஆஃப்டர்னு போடுவாங்க. அது மாதிரி இதில் வந்து மிஷல் பெயின் வந்து ரேஸ் பண்ணிகிட்டே போவாங்க. அவங்க நிறைய தடைகளை தாண்டி தான் அவங்க குதிரை ரேஸுக்கு என்டர் ஆகுறாங்க. அவங்க குடும்பமே வந்து குதிரையோடு தொடர்பு படுத்தி 10 சகோதர சகோதரிகளுக்குள்ளே 8 ஜாக்கியாக இருந்த போதும் மிஷல் பெயின் பல தடைகளை தாண்டி தான் ஜாக்கியாக வர்றாங்க. அப்படி வந்தவங்க நிறைய தடவை போட்டி போட்டு அதில் விழுந்து அவங்க சகோதரி கூட இந்த மாதிரி விழுந்து இறந்தே போயிடுவாங்க. குதிரையிலிருந்து விழுந்து அவங்க இறந்தே போயிருப்பாங்க. அது மாதிரி நிறைய போராட்டங்களை தாண்டி வர்றாங்க. அப்போது ஒரு காட்சியில் வந்து ஆஃப்டர் 2 அப்படின்னு போடுவாங்களே, 2 லேட்டர் அப்படின்னு போடுறான், அதுக்கு பதிலாக என்ன போடுவாங்க, 3200 ரைட்ஸ், 361 வின்ஸ், 7 ஃபால்ஸ், 16 ப்ரோக்கன் போன்ஸ் லேட்டர் அப்படின்னு போடுவாங்க. இத்தனைக்கு அப்புறம் இந்த குதிரை ஓட்டிகிட்ருக்குறா, அதாவது 2 கழித்து 3 கழித்துங்கிறதுக்கு பதிலாக 16 முறை எலும்புகளை உடைச்சதுக்கு அப்புறம் இவ இப்போ ஓட்டிகிட்ருக்குறா அப்படின்ற ஒரு காட்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது மாதிரி ஒரு தடவை இவங்க வந்து ஒரு குதிரை, குறிப்பிட்ட ஒரு குரூப் 1 குதிரையை ஓட்டுறதுக்காக வந்து அந்த பயிற்சியாளர் வந்து கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் உங்கள் எடையை வந்து கொஞ்சம் குறைக்க முடியுமா, உடல் எடையை வந்து 50 கொண்டு வர முடியுமாம்பாங்க. அவங்க 53 இருப்பாங்க. அப்போ 53 கொண்டு வர முடியுமான்னு கேட்கும்போது இவங்க உடனடியாக என்ன செய்வாங்க, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. அதில் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது, இந்த உடல் எடையை குறைக்கணும்னு சொல்லி வந்து கேட்குற அந்த நபர் வந்து ஃப்ராங்க் ரீஸ் அப்படின்னு, அதாவது ஆஸ்திரேலியா இந்த மெல்பர்ன் கப் வரலாறுல 1973 வெற்றி பெற்ற ஒருத்தர். இந்த ஃப்ராங்க் ரீஸ் வந்து முதல் இண்டிஜினஸ் அப்ரோஜினல் ஆஸ்திரேலியன். அவர் தான் இன்றைக்கு வரையும் அவர் தான் ஒரே ஒரு இண்டிஜினஸ் பீப்புள் அந்த மெல்பர்ன் கப் ஜெயித்ததில். அவருடைய மகன் கிறிஸ்டோபர் ரீஸ் தான் அந்த ரோலில் நடித்தது. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் குறைக்க முடியுமா? அப்போ அவங்க குறைச்சிட்றாங்க. 50 கிலோ குறைச்சிட்டு குதிரை ஓட்டும் போது ரொம்ப அதுக்காக சிரமப்படுத்தியிருப்பாங்க, தங்க உடலை ரொம்ப வருத்தி இருப்பாங்க. அதில் குதிரை ஓட்டும் போதே மயங்கி விழுந்துருவாங்க. அப்போ முன் தலையில் அடிபட்டு ஸ்கல்லு அடிபட்டுரும். இப்போ கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருப்பாங்க. கையை தூக்கும்பாங்க நர்ஸு வந்து, கேன் யூ லிஃப்ட் யுவர் ஃபிங்கர்ஸ் மாங்க வராது, நான் எத்தனை ஃபிங்கர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படிம்பாங்க. ஒரு கை ரெண்டு விரல் அந்த மாதிரி அதுவே சொல்ல வராது. அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்கு இனிமே வாழ்க்கையே இல்லை, குதிரையே ஓட்ட முடியாதுங்கிற மாதிரி அவங்க கஷ்டமாக இருக்கும்போது, சின்ன பிள்ளையில் வந்து இந்த பொண்ணு ரொம்ப ஏதாவது மனசு வருத்தப்பட்டால் அவங்க அப்பா பேடி என்ன செய்வார், ஒரு வருஷத்தை சொல்லி அந்த வருஷத்தில் யார் ஜெயிச்சா மெல்பர்ன் கப் யார் ஜெயிச்சா, அவங்க என்ன குதிரை ஓட்டினாங்க, அந்த குதிரையோட பேர் என்ன, அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இப்படிலாம் கேட்பார். அதுதான் அவங்க வீட்டுக்குள்ளே விளையாடுற குவிஸ் காம்படிஷன் மாதிரி. சில வீடுகளில் தான் விளையாடுவோம்ல, அது மாதிரி அவங்க வீட்டில் விளையாட்டே இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த பெண் வந்து மருத்துவமனையில் எத்தனை உன்னோட பேரோட இனிஷியல் சொல்லும்பாங்க அவங்களுக்கு ஞாபகம் வராது, உன் பேரை ஸ்பெல் பண்ணும்பாங்க ஞாபகம் வராது. அப்படி அந்த பொண்ணு வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் எல்லாம் போச்சுன்னு நினைக்கும், அவங்க அப்பா பின்னாடி நின்றுட்டு ஒரு வருஷத்தை சொல்லி அதில் யார் ஜெயிச்சான்னு சொல்லு அப்படிம்பார். அந்த பெண்ணுக்கு அது ஞாபகம் வரும், அதிலிருந்து தன்னோட ஞாபகங்களை திருப்பி அந்த பெண் மீட்டு எடுப்பாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், அவன் நீங்கள் கேட்குறதே கேட்குறீங்க, அவளுக்கு விருப்பமான துறையிலேருந்து ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படிம்பார் அவங்க அப்பா. அந்த வசனம் ரொம்ப நம்ம ஒரு பார்வையாளராக நமக்கு வந்து ரொம்ப உத்வேகம் அளிக்கக்கூடிய ஒரு வசனமாக இருந்துச்சு.
Do you remember how to spell your name?
I...
That's okay. How many fingers am I holding up? That's enough for today. You did really well, and we'll carry on tomorrow.
Who won the 1983 Melbourne?
Kiwi.
Jockey?
Jimmy Pump Cassidy.
1930.
Farlap.
Colours?
Crimson, black, white sleeves.
So you've got to ask some questions that you might at least be interested in.
அது மாதிரி அவங்க பல தடவை விழுந்து எந்திரிச்சு ஒரு குதிரையிட்ட வந்து பார்ப்பாங்க. ஒரு குதிரையை அவங்க சகோதரரை வந்து ட்ரா பண்ணுவாங்க. அவங்க சகோதரராக நடித்தது ஸ்டீவ் பெயின் வந்து உண்மையான மிஷேல் பெயினுடைய சகோதரர் ஸ்டீவ் பெயினே இந்த படத்தில் அப்படியே நடிச்சிருப்பார். அவருடைய கதாபாத்திரத்தை அவரே பண்ணியிருக்கார் இந்த படத்தில். அதாவது மிஷேல் பெயினாக நடித்தது தெரேசா பால்மர், அந்த மிஷேல் பெயினோட சகோதரனாக ஸ்டீவ் பெயின் ஸ்டீவ் பெயினே நடிச்சிருக்காரு. அப்போ அந்த ஸ்டீவ் பெயின் வந்து ஒரு குதிரையை பராமரிக்கிறதுக்காக ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருப்பார். கொண்டு வந்து இவங்க ட்ராப் பண்ணும்போது ஒரு குதிரையை பார்ப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த குதிரைகிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. அந்த குதிரையோட உரிமையாளர் வந்து கேட்பார், இந்த குதிரைக்கு உன்னை விட அதிகமான மருத்துவ கோளாறுகள் இருக்குது, நிறைய சர்ஜரி செஞ்சுருக்கு இந்த குதிரைக்கு, நீ வேணா ஒரு ரைடு எடுத்துகிட்டு போய் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார்.
His name is Prince of Penzance. He's had more medical issues than you. It's a shame you're out of action. Could have taken him for a spin.
I'm not out of action. I'm just on a break. Doctors give me a month.
Okay.
Prince's injury is healing nicely. I've put it up for you.
Good. Thanks, Doc. You can take him down to the beach if you like.
இவங்க எடுத்து சும்மா ஓட்டி பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அப்போ அந்த நான் இந்த குதிரையை ஓட்டணும், இந்த குதிரையை கண்டிப்பாக நான் ஓட்டணும், என்ன வேணாலும் செய்கிறேன், தினம் வேணாலும் இங்கே ஓட்டிட்டு வரேன், வண்டியை ரொம்ப தள்ளி இருக்கிற இடம் இது, நான் தினம் வண்டியில் இங்கே வந்துட்டு வந்துட்டு கூட போகிறேன், எனக்கு இந்த குதிரையை ஓட்டுறது கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த குதிரையின் உரிமையாளர் சொல்லுவார், உனக்கு என்ன எவ்வளோ அடிபட்டுருக்கு, தலை உடஞ்சிருக்கு, கை எலும்பு உடச்சிருக்க, இடுப்பு எலும்பு வச்சிருக்க, இது உங்ககிட்ட ஏதாவது ஒன்றாவது உடையாமல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க டக்குன்னு ஜெயிக்கணுங்கிற என்னோட தன்னம்பிக்கை இன்னும் உடையலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனம் ரொம்ப நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போதே ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருக்கும்.
I have to ride that horse. That is probably the best horse I've ever ridden. I will do whatever it takes. I will drive every day to Warrnambool. I have to ride that horse.
Michelle, you fractured your skull. Now your back. Both your elbows. Your neck. Is there any part of you that's not damaged?
My ability to win.
Fine. You can bunk in with Stevie. But no promises.
இந்த படத்தில் நம்ம ரொம்ப குறிப்பாக சொல்கிறது, இவங்க வந்து வெற்றி அடைய போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியும். 2015 மெல்பர்ன் கப் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும் மிஷல் பெயின் வின் பண்ணிட்டாங்கன்னு. அதை திரைப்படமாக பார்க்கும் போது அதை முதல் காட்சியாக வச்சுருவாங்க. முதல் காட்சியை வந்து அவங்க அந்த ஹெல்மெட்டை போட்டு கண்ணாடியை போட்டுட்டு ஏறுறதான். அதுக்கப்புறம் திரும்ப எல்லாம் ஃப்ளாஷ்பேக் மாதிரி முதல் சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் காமிச்சு வந்து இறுதி காட்சியில் திரும்ப அந்த மெல்பர்ன் கப் வருதுங்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதுக்காக அந்த பயணம் எப்படிப்பட்ட பயணம்ங்கிறத நம்ம பார்க்க இந்த படத்தில் பார்க்குறோம். இது எனக்கு என்ன நினைவூட்டியதுன்னா, இப்போ சமீபத்தில் தமிழ்லையும் அப்புறம் இந்திய மொழிகளில் நிறையா மொழிகளில் அந்த படம் வெளியானது. 83 அப்படின்னு ஒரு திரைப்படம், 83 தமிழ் தெலுங்கு ஹிந்தி அந்த மாதிரி பல மொழிகளில் வெளியானது. 1983 கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியா வெற்றி பெற்றது. அந்த உண்மை நிகழ்வை தழுவி எடுத்த திரைப்படம் அது. அந்த திரைப்படத்தை இயக்குவர் வந்து கபீர்கான். அந்த திரைப்படத்துலேயும் அதே மாதிரி தான், முதல் காட்சி வந்து கபில் தேவாக நடிச்சிருப்பார் ரன்பீர். அந்த முதல் காட்சியில் ரன்பீர் வந்து கபில் தேவாக நடித்து அவர் முதல்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு ஓடுவார். அந்த இடத்துல நிறுத்திட்டு திரும்ப நிகழ்வுகள் எல்லாத்தையும் முதல்லிருந்து காமிச்சிட்டே வந்து இறுதி காட்சியில், ஏன்னா நம்மளுக்கும் தெரியும் 1983 இந்தியா ஜெயிச்சிருச்சுங்கிறது தெரியும், அந்த இறுதி காட்சிக்கு இல்லை மதிப்பு. ஆனால் அந்த பயணம் இருக்க, எவ்வளோ அவமானம், எவ்வளோ போராட்டத்தை தாண்டி அந்த வீரர்கள் அங்கே நிற்கிறாங்கிறத நம்மளுக்கு அந்த படத்தில் பார்ப்போம். அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் இரண்டுமே வந்து விளையாட்டு சார்ந்த திரைப்படங்கிறத தாண்டி பல ஒற்றுமைகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த திரைக்கதை அமைப்பு, முதல் காட்சியை அப்படி காமிச்சுட்டு இறுதி காட்சிக்கு அதை தொடர்பு படுத்தி கொண்டு வர்றது, இடையிலப்பட்ட பயணத்தை நம்மளுக்கு காமிக்கிறது. அதே போல் 1983 அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் சந்தீப் பாட்டில் அப்படிங்கிறவர் விளையாண்டார். இந்த 83 திரைப்படத்தில் சந்தீப் பாட்டிலாக நடித்தது சந்தீப் பாட்டில் அவர்களுடைய மகன் சிராக் பாட்டில் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார். அதே மாதிரி 1983 அந்த விளையாட்டில் இந்திய அணியில் மோகிந்தர் அமர்நாத் அப்படின்னு ஒரு விளையாட்டு வீரர் விளையாண்டார். அந்த மோகிந்தர் அமர்நாத்தோட அப்பா வந்து லாலா அமர்நாத். அவர் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மோகிந்தர் அமர்நாத்திட்ட பேசுவார், இந்திய அணி எல்லாத்துகிட்டையுமே பேசுவார். அந்த லாலா அமர்நாத்தும் எல்லாத்துக்குமே ஒரு பயம் உண்டு, ஒரு மரியாதை உண்டு அவர் மேலே. இந்த திரைப்படத்தில் லாலா அமர்நாத்தாக நடித்தது மோகிந்தர் அமர்நாத்தே தான். அதாவது மோகிந்தர் அமர்நாத் அவரோட அப்பாவாக அவரே நடிச்சிருக்கார். அதே போல் இது இந்திய அணிகளுக்கு மட்டும் இல்லை, வெஸ்ட் இண்டீஸ் அணியில், ஏன்னா இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் தான் ஃபைனல்ஸில் வரும், அந்த கிரிக்கெட் அணியில் வெஸ்ட் இண்டீஸில் கூட மேல்கம் மார்ஷலாகவும் கார்டன் கிரீன்ரிட்ஜ் ஆகவும் நடித்தது அவர்களுடைய மகன்களே அந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உண்மையான விளையாட்டு வீரர்களை கொண்டு வரும்போது நம்ம அவங்கள பற்றின வரலாறையும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ரைட் லைக் அ கேர்ளில் ஸ்டீவ் பெயினாக ஸ்டீவ் பெயினே நடித்தது. அதே போல் ஒரு சின்ன காட்சிக்காக அந்த ஃப்ராங்க் ரீஸ் 1973 எப்படி மிஷல் பெயின் வெற்றி பெறும்போது அவங்க தான் முதல் பெண்மணி வெற்றி பெறுவதில், அதற்கு முன்னாடி ஒரு 3 கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க அவ்வளோதான். மெல்பர்ன் கப்பில் பெண்கள் கலந்துக்கிறதே பெரிய போராட்டத்தை தாண்டி தான், அதில் 4 கலந்துக்கிட்டு இவங்க அந்த மெல்பர்ன் கப்பை ஜெயிக்கிறாங்க. இது 2015. அப்போ 1973 எவ்வளவு போராட்டங்களை தாண்டி ஃப்ராங்க் ரீஸ் ஜெயிச்சிருப்பார் அன்றைக்கி. அந்த ஃப்ராங்க் ரீஸோடைய மகன் கிறிஸ்டோபர் ரீஸ் வந்து இந்த படத்தில் ஒரு கௌரவ தோற்றமாக வந்தது. நம்மளுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த திரைப்படம் வந்து குதிரை பந்தயத்தை பற்றி தெரியாதவங்க, எனக்கெல்லாம் அதிகம் தெரியாது. இந்த திரைப்படம் ஆனால் பார்க்கும்போது நம்மளை அதுக்குள்ளே இந்த ஈர்ப்பு கொண்டு வர முடியுது அந்த இயக்குனரால். அதுக்கு அந்த இயக்குனருக்கு நிச்சயம் பாராட்டுகள், ரேச்சல் கிரிஃபித்ஸுக்கு நிச்சயம் பாராட்டுகள். இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ட்ராமா மூவி தான். இந்த திரைப்படம் பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து, ஒரு எளிமையான சூழலிருந்து ஒருத்தங்க எவ்வளோ பெரிய வெற்றிக்கு போய் சேர முடியுதுங்கிறத இந்த திரைப்படம் அந்த பயணத்தில் காமிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை இந்த மாதம் உங்களுக்கு வழங்கியதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.